அனைத்து நாடுகளின் நற்செய்தி வெளியீட்டாளர்களால் கடவுளுக்கு ஒரே ஒரு வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே என்று யாரும் பிதாவினிடத்தில் செல்வதில்லை. யோவான் 14:6. கடவுளை கண்டுபிடிப்பதற்கான பல வழிகள் பொய் மத போதகர்களால் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஆனால் எல்லா குழப்பங்களிலும் நம் இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை கேட்பது நல்லது, நானே வழி. அவருடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டிய நேரம் எப்போதாவது இருந்திருந்தால் அது இப்போதுதான் என்று தோன்றுகிறது. நாம் நிச்சயமற்ற காலங்களில் வாழ்கிறோம் என்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு இந்த வார்த்தைகளை முதலில் பேசிய போது நேரங்கள் நிச்சயமற்றவை, நிறைய மத மற்றும் பாரம்பரிய போதனைகள் இருந்தன, ஆனால் மிக குறைவான உண்மை. இயேசு பரிசேயர்களிடம், ஒரு மத பிரிவினரிடம், அவர்கள் என்னை வணங்குவதால் எந்த பயனும் இல்லை, ஏனென்றால் அவர்கள் என் சட்டங்களைப் போல மனிதனால் உருவாக்கப்பட்ட விதிகளை போதிக்கிறார்கள். மத்தேயு 15:9. இந்த குழப்பமான உலகில் இன்று தாமசை போன்ற பலர் கேள்வி கேட்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. நாம் எப்படி வழியை அறிவோம்? ஒருவேளை அவர்கள் அதை சத்தமாக கேட்காமல் இருக்கலாம். ஆனால் பல குழப்பமான இதயங்களில் கேள்வி ஒன்றுதான். ஒரு காலத்தில் என் இதயத்திலும் மனதிலும் அந்த சந்தேகம் இருந்தது. ஆனால் கடவுளுக்கு நன்றி, அது இப்போது இல்லை. ஏனென்றால் இயேசு சொன்னபோது நானே வழி, அது எனக்கு போதுமானதாக இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனதிலிருந்து மனிதன் கடவுளிடம் திரும்புவதற்கான வழியை கண்டுபிடிக்க முயன்றான். மனிதன் எப்பொழுதும் வழித்தவறி சென்றான் என்று கூட சிலர் மறுப்பார்கள். அவர்கள் உண்மையில் சொல்கிறார்கள், ஒரு குழந்தை உலகில் பிறக்கும் போது அது ஏற்கனவே தூய்மையானது, அதை அப்படியே வைத்திருப்பது மட்டுமே தேவை. எனவே அதை செய்வதற்கான வீண் முயற்சிகளை அவர்கள் தொடர்கின்றனர். அவர்களை தேவாலயத்திற்கு அழைத்துச் சென்று அவர்களுக்கு ஒரு முறையான பயிற்சி அளித்து ஒரு குறிப்பிட்ட வயதில் அவர்களை தேவாலய உறுப்பினராக ஏற்றுக்கொண்டால் அது காலப்போக்கில் தங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு வந்துவிடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே இளைஞர்களை பயிற்றுவிப்பதை பற்றி நாம் அதிகம் பேசுவதை கேட்கிறோம். ஆனால் இளைஞர்கள் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பற்றி மிக குறைவு. நிச்சயமாக கடவுளிடம் திரும்பிச் செல்ல முடியும் என்று மனிதன் நினைப்பது முற்றிலும் இயற்கையானது. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தபோது தங்கள் நிர்வாணத்தை மறைக்க அவர்கள் தங்களை மூடிக்கொள்ள முயன்றனர். அவர்கள் கடவுளிடமிருந்து ஓடி தோட்டத்தின் மரங்களுக்குள் ஒளிந்து கொண்டனர். ஆதாம் தன் பாவத்தை கர்த்தரிடம் அறிக்கையிடுவதற்கு பதிலாக பாவம் செய்தபோது அவனிடமிருந்து ஓடிப்போனான். ஆதாம் கடவுளிடம் திரும்ப கொண்டுவரப்படுவதற்கும் அவருடைய முன்னிலையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் ஒரே ஒரு வழி இருந்தது. மேலும் கடவுள் முதல் படியை எடுத்தார். அவர் ஆதாமை பார்த்து கூப்பிட்டார், மரங்களுக்கு நடுவே ஒளிந்திருப்பதைக் கண்டார். கடவுளாகிய ஆண்டவர் விலங்குகளின் தோள்களால் ஆடைகளை உருவாக்கினார். அவர் ஆதாமையும் ஏவாளையும் உடுத்தினார். ஆதியாகமம் 3:21. கர்த்தர் தேடுதல், கண்டுபிடித்தல் மற்றும் வழங்குதல் ஆகியவற்றை செய்தார் என்பதை கவனியுங்கள். 7. குற்றவாளிகள் பாவம் செய்பவர்களுக்கான கடவுளின் ஏற்பாட்டை இதில் காண்கிறோம். இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன். கடவுளே அவரை உலகிற்கு அனுப்பியவர். நம் பாவங்கள் அனைத்தையும் அவர் மீது சுமத்தியவர் கடவுள். நம்முடையதாக இருக்க வேண்டிய துன்பங்களை, நாம் தாங்க வேண்டிய வேதனையை அவர் தாங்கினார். அவருடைய துன்பம் கடவுள் அனுப்பிய தண்டனை என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் எங்கள் பாவங்களால் அவர் காயமடைந்தார். நாம் செய்த தீமையால் அவர் அடிக்கப்பட்டார். அவர் அனுபவித்த தண்டனையால் நாம் குணமடைந்தோம். அவர் பெற்ற அடிகளால் குணமடைந்தோம். நாம் அனைவரும் காணாமற் போன ஆடுகளைப் போல இருந்தோம். ஒவ்வொருவரும் அவரவர் வழியில் செல்கிறோம். தகுதியானது. ஏசாயா 53:4-6. ஆதாமின் கீழ்ப்படியாமையின் மூலம் மனிதன் வழித்தவரை சென்றான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மீட்டெடுக்கப்படுகிறான் என்று சில சமயங்களில் நாம் கேட்கிறோம். பைபிள் கூறுகிறது, கிறிஸ்து ஒருமுறை பாவங்களுக்காக இறந்தார், பாவிகளின் சார்பாக ஒரு நல்ல மனிதர் உங்களை கடவுளிடம் அழைத்து செல்வார். அவர் உடல் ரீதியாக இறந்தார், ஆனால் ஆன்மீக ரீதியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். 1 பேதுரு 3:18. கடவுளுக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி விதிகள் அல்லது ஒழுங்குமுறைகளின் அமைப்பு அல்லது நடத்தை நெறிமுறை அல்ல, ஆனால் ஒரு மகிமையான வாழும் நபர் இயேசு கிறிஸ்து. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து முற்றிலும் பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தார். அவரை மிகவும் வெறுத்தவர்கள் கூட அவரிடம் எந்த தவறும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ், அவர் ஒரு அப்பாவி மனிதனுக்கு துரோகம் செய்ததை ஒப்புக்கொண்டார். மத்தேயு 27:4. ஆகவே குற்றமிழைத்தவர்களுக்காக துன்பப்பட்ட குற்றமற்றவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழியில் குற்றவாளிகளை கடவுளிடம் கொண்டு வருவதை நாம் காண்கிறோம். ஒவ்வொரு உயிருள்ள மனிதனும் ஒரு காற்றை விட அதிகமாக இல்லை. சங்கீதம் 39:5. கடவுளின் வார்த்தையிலிருந்து வரும் இந்த அறிக்கை, நாம் பலவீனமாகவும் மட்டுமே இருக்கிறோம் என்பதையும், அவர் நம்மிடம் இருந்து கோருவது அவர் மற்றும் அவருடைய இரட்சிக்கும் சக்தியின் தேவையை உணர்ந்து கொள்வதாகும். நல்ல உடல்நிலையில் உள்ளவர்களுக்கு மருத்துவர் தேவையில்லை, எனவே அது சுயநீதியாளர்களிடம் தான். தங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவையில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கடவுள் கூறினார், நமது சிறந்த செயல்கள் கூட அசுத்தமானவை. ஏசாயா 64:6. நாம் கடவுளுக்கு முன்பாக நிற்க தகுதியுடையவர்களாக ஆக்குவதற்கு நமது சிறந்த செயல்களை விட சிறந்த ஒன்று தேவைப்படும். அதற்கு கடவுளுடன் சரியான உறவு தேவை, மற்றும் நாம் கிறிஸ்துவில் மட்டுமே காண வேண்டும். தேவன் உங்களை கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியப்படுத்தினார், மேலும் தேவன் கிறிஸ்துவை நம்முடைய ஞானமாக ஆக்கினார். அவராலேயே நாம் தேவனுக்கு செம்மையாக்கப்பட்டோம், நாம் தேவனுடைய பரிசுத்த ஜனங்களாகி விடுதலையாக்கப்பட்டோம். 1 கொரிந்தியர் 1:30. கிறிஸ்து பாவம் இல்லாதவர், ஆனால் நமக்காக கடவுள் அவரை நம் பாவத்தில் பகிர்ந்து கொள்ள செய்தார். அவருடன் நாம் கடவுளின் நீதியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 5:21. நம்முடைய பாவங்கள் நமக்கும் கடவுளுக்கும் இடையில் நிற்கின்றன, ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர்களுக்கான தண்டனையை அனுபவித்து அதன் மூலம் கடவுளை பிரியப்படுத்தினார். தன் மூலம் கடவுளிடம் வருபவர்களை அவர் இப்போதும் எப்போதும் காப்பாற்ற முடியும். இயேசு உண்மையுள்ள சாட்சி. வெளிப்படுத்துதல் 1:5. மேலும் தம்மிடம் வரும் எவரையும் அவர் திருப்பிவிட மாட்டார் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். யோவான் 6:37. அவரிடம் வருவதென்றால் உங்கள் பாவமான வாழ்க்கையிலிருந்து திரும்புவது, உலகத்தை புறக்கணிப்பது, உங்களை மன்னித்து உங்களை தூய்மைப்படுத்தும்படி கடவுளிடம் கேட்பது. நீங்கள் இறைவனையும் அவருடைய மன்னிப்பையும் ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவார். கடவுளுக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. அன்பான வாசகரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை நீங்கள் கேட்கலாம், நானே வழி. இப்போது மன்னியிட்டு அவரிடம் பேசி உங்கள் வாழ்க்கையை பற்றி அவரிடம் சொல்லுங்கள். மன்னிக்கவும், உங்களை மன்னிக்கும்படி அவரிடம் கேளுங்கள். உங்களை ஒரு பாவியாக இருங்கள், உங்களை தூய்மைப்படுத்துங்கள், உங்களை அவருடைய பிள்ளையாக்கி உங்களுக்கு நித்திய வாழ்வை தருங்கள். அவர் அதை செய்வார் என்று அவர் உறுதியளித்தார். எனவே அவரை நம்புங்கள். அவர் உங்கள் பேச்சை கேட்டார், வேலை முடிந்தது என்று உங்கள் இதயத்தில் உறுதியுடன் எழுந்திருங்கள். நீ போய் இனி பாவம் செய்யாதே. நீ பலவீனமாக இருப்பதைக் கண்டால் கர்த்தராகிய இயேசுவிடம் உன்னை பலப்படுத்தி பாவத்தின் மேல் உனக்கு வெற்றியை தரும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உலகப் பொருட்களிலிருந்து விலகி செல்ல உறுதியுடன் இருங்கள். உலகம் கொடுக்க முடியாத அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவர் உங்களுக்கு தருவார் என்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் நீங்கள் கடவுளுக்கு சேவை செய்வதில் அத்தகைய மகிழ்ச்சியை காண்பீர்கள். நீங்கள் இன்பங்களை கூட இழக்க மாட்டீர்கள். உலகம், ஏனென்றால் உலக விஷயங்கள் ஒரு கணம் மட்டுமே, ஆனால் கடவுள் கொடுப்பது என்றென்றும் இருக்கும். வழியும் உண்மையும் ஜீவனுமாகிய அவரிடம் இப்போது திரும்புங்கள். ஏமாற்றுபவர். சாத்தான் ஆதாமையும் எவாளையும் போய் சொல்லி ஏமாற்றினான். தனக்கு சொந்தமில்லாததை அவர்களுக்கு அளித்து அவர்களுக்கு மகிழ்ச்சிக்காக துக்கத்தையும் வாழ்க்கைக்கு மரணத்தையும் கொடுத்தார். தவறான நீதி. இயேசுவின் உண்மையான நீதிக்கு பதிலாக அசுத்தமான உங்கள் சொந்த நீதியாக சாத்தான் உங்களுக்கு ஒரு தவறான நீதியை வழங்குவான். பாவத்திலிருந்து விலகி இயேசு கிறிஸ்துவில் உங்கள் விசுவாசத்தை வைப்பதன் மூலம் மட்டுமே பெறப்படுகிறது. தவறான அமைதி. எல்லா மக்களும் கடவுளின் பிள்ளைகள் என்றும் பரலோகம் செல்வார்கள் என்றும் சாத்தான் பொய்யான சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பான். இயேசு பரிசேயர்களிடம் கூறினார், நீங்கள் உங்கள் தகப்பனாகிய பிசாசின் பிள்ளைகள், நீங்கள் உங்கள் தந்தையின் இச்சைகளை பின்பற்ற விரும்புகிறீர்கள். யோவான் 8:44. யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், தொடர்ந்து பாவம் செய்கிறவன் பிசாசுக்கு சொந்தமானவன், ஏனென்றால் பிசாசு ஆரம்பத்திலிருந்தே பாவம் செய்தான். பிசாசு செய்ததை அழிக்க கடவுளின் குமாரன் இந்த காரணத்திற்காகவே தோன்றினார். கடவுளின் குழந்தையாக இருப்பவர் அதை செய்கிறார். தொடர்ந்து பாவம் செய்யாதீர்கள், ஏனென்றால் கடவுளின் இயல்பு அவரில் உள்ளது. கடவுள் அவருடைய தந்தை என்பதால் அவர் தொடர்ந்து பாவம் செய்ய முடியாது. இது கடவுளின் குழந்தைகளுக்கும் பிசாசின் குழந்தைகளுக்கும் உள்ள தெளிவான வித்தியாசம். சரியானதை செய்யாத அல்லது செய்யாத எவரும் தன் சகோதரனை நேசிப்பது கடவுளின் குழந்தை அல்ல. 1 யோவான் 3:8-10. மீண்டும் பிறப்பதன் மூலம் மட்டுமே நாம் கடவுளின் குழந்தைகளாக மாற முடியும். இருப்பினும் சிலர் அவரை பெற்று அவரை நம்பினர், அதனால் கடவுளின் குழந்தைகளாகும் உரிமையை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் இயற்கையான முறையில், அதாவது மனித தந்தையின் குழந்தைகளாக பிறந்ததன் மூலம் கடவுளின் குழந்தைகளாக மாறவில்லை. கடவுளே அவர்களின் தந்தையாக இருந்தார். அவர் மீண்டும் பிறக்காத வரை கடவுளின் ராஜ்யத்தை யாராலும் பார்க்க முடியாது. ஒரு நபர் மனித பெற்றோருக்கு உடல் ரீதியாக பிறக்கிறார், ஆனால் அவர் ஆவியால் ஆன்மீக ரீதியில் பிறந்தார். யோவான் 1:12-13 மற்றும் 3:3-6. நரகம் இல்லை, கடவுள் இல்லை, தீர்ப்பு இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாத்தான் சொல்கிறான். பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் உங்கள் பாவங்களை உங்களுக்கு காட்டுகிறார். மேலும் உலகின் பாவத்தை நீக்கும் கடவுளின் குமாரனாகிய பாவம் சுமக்கும் இயேசுவை உங்களுக்கு காட்டுகிறார். பொய்யான மகிழ்ச்சி. பிசாசு உங்களுக்கு தவறான மகிழ்ச்சியை கொடுக்க முயற்சிக்கிறது, மேலும் உலக ஆசைகளை உங்களுக்கு தருகிறது. இருப்பினும் இவை உங்கள் ஆன்மாவின் இயக்கத்தை திருப்திப்படுத்த முடியாது. பீரோ, மதுவோ உங்கள் ஆன்மாவின் தாகத்தை தணிக்க முடியாது. இயேசு சமாரிய பெண்ணுக்கு கிணற்றுக்கு கொடுத்தார், அவளுடைய தாகத்தை தணிக்கும் தண்ணீரை கொடுத்தார். யோவான் 4:5-13 வரை. இயேசுவே வாழ்வின் ஊற்று. அவர் தரும் தண்ணீரை நாம் குடித்தால் அந்த நீர் நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தும் ஜீவ ஊற்றைப் போல நம்மில் இருக்கும். நரகத்தில் நித்திய துக்கத்தில் மட்டுமே முடிவடையும் பிசாசின் பொய்யான வெற்று மகிழ்ச்சியால் ஏமாந்து விடாதீர்கள். தவறான ஒளி. பிசாசு ஒரு பொய்யான வெளிச்சமாக தோன்றுகிறான். அவர் ஒளியின் தேவதையாக தோன்ற விரும்புகிறார். அவரது வீழ்ச்சிக்கு முன் அவர் மிக அழகான தேவதை, ஆனால் இப்போது இல்லை. அவர் பாவத்தை மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் அழகாகவும் காட்ட முயற்சிக்கிறார். அதனால் உங்களை தூண்டி உங்களை சிறைபிடிக்க வைக்கிறார். ஆனால் இந்த ஒளி ஒரு தவறான ஒளி. நீதியின் குமாரனாகிய இயேசு தோன்றும் போது பிசாசின் வெளிச்சம் மங்கிவிடும். கடவுளின் ஒளி சாத்தானின் மகிமை என்று அழைக்கப்படும் அசிங்கத்தை வெளிப்படுத்தும். தவறான வழி. பிசாசு உங்களை தவறான வழியில் நடத்த முயற்சிக்கிறான். சொர்க்கத்திற்கு செல்லும் வழி ஒன்றுதான். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். சாத்தான் தன்னிடம் ஒரு சிறந்த வழி இருப்பதாகவும் பலர் நடந்து செல்லும் பரந்த பாதை இருப்பதாகவும் கூறுகிறான். ஆனால் நரகத்திற்கு இட்டு செல்லும் அந்த சாலையின் முடிவை அவன் உனக்கு காட்டவில்லை. சரியான பாதை என்று நீங்கள் நினைப்பது மரணத்திற்கு வழிவகுக்கும். முட்டாள்கள் எப்போதும் தாங்கள் சரி என்று நினைக்கிறார்கள். புத்திசாலிகள் அறிவுரைகளை கேட்பார்கள். நீதியே வாழ்வுக்கான பாதை, துன்மார்க்கமே மரணத்திற்கான பாதை. நீதிமொழிகள் 14:12-12:15-28. பொய்யான செல்வங்கள். பிசாசு கொடுக்கும் செல்வம் பொய்யான செல்வம். பணக்காரன் ஏமாற்றப்பட்டான், ஏனென்றால் அவன் இறந்தபோது அவன் நரகத்திற்கு சென்றான். யூதாஸ் 30 வெள்ளிக்காசுகளால் சோதிக்கப்பட்டார். இயேசுவை காட்டி கொடுப்பதன் மூலம் அவர் நித்திய ஜீவன், நித்திய சமாதானம், நித்திய மகிழ்ச்சி மற்றும் நித்திய செல்வங்களை இழந்தார். சாத்தான் உனக்கு ரொட்டிக்கு கல்லையும், முட்டைக்கு ஒரு தேளையும், மீனுக்கு பாம்பையும் கொடுப்பான். இயேசுவில் நமக்கு நித்திய ஐஸ்வர்யங்கள் உள்ளன, அவை ஒருபோதும் மங்காது. Matthew 7:7-11. இன்னும் பலவற்றை சொல்லலாம், ஆனால் உங்களுக்காக உயிரை கொடுத்த உண்மையான மேய்ப்பனை பின்பற்ற உங்களை எச்சரிக்க இது போதுமானது. இயேசுவாகிய உண்மையான ஒளியை பின்பற்றுங்கள். சத்திய ஆவியான பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள். உண்மையான கொடியின் கிளையாக இருங்கள். பிசாசின் தீர்க்கதரிசிகளை அல்ல, உண்மையான தீர்க்கதரிசியாகிய இயேசுவை கேளுங்கள். உங்கள் சிலைகளை விட்டு, பொய் தெய்வங்களை விட்டு உண்மையான கடவுளுக்கு சேவை செய்யுங்கள். உண்மையான வணக்கத்தாராக இருங்கள் மற்றும் ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை வணங்குங்கள். இயேசுவே நித்திய ஜீவனை திருப்திப்படுத்தும் உண்மையான அப்பம். ஏமாந்து விடாதீர்கள். கடவுள் கேலி செய்யப்படுவதில்லை. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பிசாசு உங்களை இனியும் ஏமாற்ற விடாதீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். நானே வழி, உண்மை மற்றும் வாழ்க்கை.